நமக்காக இயேசு ஒரு கிரியையை கடந்த காலத்தில் செய்து முடித்தார். நிகழ்காலத்திலும் ஒரு கிரியையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். வருங்காலத்திற்கும் ஒரு கிரியையை வைத்துள்ளார். இயேசுவின் செய்து முடிக்கப்பட்ட கிரியையானது நமது பாவங்களுக்காக அவர் தமது ஜீவனையே ஒரு பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதாகும். இதை அவர் ஒரே தரம் செய்து முடித்தார். இயேசுவின் வரப்போகும் கிரியையானது அவரது மகிமையான இரண்டாம் வருகையை சுற்றியே சுழல்கிறது. இயேசுவின் தொடரும் கிரியையை நாம் இந்த பாடத்தில் விளக்கமாய் பார்ப்போம். பாடம் 49, பரிந்து பேசுதல். எபிரேயர் 7 அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தாய்மை என்பது ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதான வலிமிகுந்த ஒரு தொடக்க நிகழ்வையும், அதன் பின் அவள் அந்த குழந்தையை பேணி பராமரிக்கிறதான தொடரும் ஒரு காரியத்தையும் உள்ளடக்கியதாகும். நீங்கள் ஒரு தாயெனில் இது எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் சகித்து கடந்து சென்ற உங்கள் பிரசவ வேதனையின் நேரத்துக்கு பின்னர் நீங்கள் மிகவும் களைத்து சோர்ந்து அங்கே படுத்து கிடக்கிறீர்கள். சில நிமிடங்களுக்குள் செவிலியர் ஒரு சின்னஞ்சிறு ஜீவனுள்ள பொட்டலத்தை உங்கள் கைகளில் திணித்து இந்த சிறு பிள்ளைக்கு பாலூட்ட வேண்டும் என்று உங்களிடம் சொல்கிறார். குழந்தையை பெற்றெடுத்து முடித்தாலும் அந்த குழந்தையை பராமரிப்பதும் அதற்கு தேவையானவற்றை வழங்குவதுமான பணிகள் பின்தொடர்கின்றன. ஒரு தாயின் பணி ஒருபோதும் முடிவடைவதே இல்லை. அதேபோல் நமது மாபெரும் பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியமும் செய்து முடிக்கப்பட்ட ஒரு கிரியையும் தொடர்கிறதான ஒரு கிரியையும் கொண்டுள்ளது. நிறைவேற்றப்பட்ட கிரியையானது அவர் சிலுவையிலே பாடுபட்டு மரித்த போது நமது பாவங்களுக்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்ததான வேதனை மிகுந்த நிகழ்வாகும். தொடரும் பணியானது அவர் சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தவற்றை நமக்கு பயன்படுத்தி நம்மை பரலோகத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு சேர்ப்பதற்கு நமக்கு தேவையான அனைத்தையும் வழங்குகிற ஊழியமாகும். தொடரும் கிரியையானது அக்கறையும் பாதுகாப்பும் மற்றும் போஷிப்புமான கிறிஸ்துவின் ஊழியமாகும். வேதாகமம் இதை அவரது பரிந்து பேசுதல் என்று குறிப்பிடுகிறது. பழைய ஏற்பாட்டில் அநேக ஆசாரியர்கள் இருந்தனர். அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருந்தார்கள். ஆரோன் மரிக்கும் தருவாயில் அவர் தன் சகோதரனான மோசேயுடனும் தனது குமாரன் எலியேசருடனும் கூட ஓர் என்னும் மலையின் மேல் ஏறினார். மோசே ஆரோனின் ஆசாரிய வஸ்திரங்களை கலற்றி அவற்றை அவரது குமாரனுக்கு அணிவித்து எலியேசார் பிரதான ஆசாரியின் ஸ்தானத்தை பொறுப்பேற்பார் என்று சுட்டிக்காட்டினார். பழைய ஏற்பாடு முழுவதிலும் ஒரு பிரதான ஆசாரியருக்கு பிறகு மற்றொருவர் வந்தார். அவர்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பணியாற்றினார்கள். ஆனால் அவர்கள் பணியை தொடர முடியாதபடி மரணம் அவர்களை தடுத்தது. எப்படியும் ஒரு நாள் அவர்கள் அனைவரும் தங்கள் ஆசாரிய வஸ்திரங்களை களைத்துவிட வேண்டியதுதான். பழைய ஏற்பாட்டில் அநேக பலிகளும் கூட இருந்தன. பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலிகளை செலுத்த வேண்டியிருந்தது என்று எபிரேயர் நிருபம் நமக்கு கூறுகிறது. ஒவ்வொரு முறை புதியதொரு பாவம் செய்யப்படும் போது அங்கே புதியதொரு பலி நிறைவேற்றப்பட வேண்டும். ஆகவே ஆசாரியர்களின் பணியும் ஒருபோதும் முடிவடைவதே இல்லை. இந்த குறிப்பு ஆசாரியர்கள் தங்கள் ஊழியத்தை நடத்தி கொண்டு வந்த ஆசிரிப்பு கூடாரத்தின் அமைப்பின் மூலம் சித்தரித்து காட்டப்பட்டது. முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அங்கே என்ன இல்லை என்பதை கவனியுங்கள். இந்த பகுதியானது விலக்கேற்றப்பட்டு மிக அழகாக ஒளியூட்டப்பட்டிருந்தது. அங்கே ஒரு மேஜையும் சில அப்பங்களும் இருந்தன. ஆனால் நாற்காலி இல்லை. ஆசாரியர்கள் ஒருபோதும் அங்கு உட்கார்ந்திருக்க முடியாது. ஏனெனில் அவர்களது வேலை ஒருபோதும் முடிவடைவதே இல்லை. எப்பொழுதுமே பரிகரித்து தீர்க்க வைக்க வேண்டிய மற்றொரு பாவமும் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய மற்றொரு பலியும் அங்கே வந்து கொண்டே இருந்தன. பழையப்பாடு முழுவதும் அநேக ஆசாரியர்களும் அநேக பலிகளும் என்கிற கதைதான் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. பாவம் என்பது ஒருபோதும் தீர்க்கப்பட முடியாத பிரச்சனையாக இருந்தது. பலிகளை செலுத்துவது என்பது ஒருபோதும் முடிவில்லாத பணியாக இருந்தது. ஆனால் இப்பொழுது தேவன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரே பிரதான ஆசாரியரை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். இயேசு மரணத்தின் வழியை கடந்து சென்று அதன் மேல் வெற்றி சிறந்தார். அவர் முடிவில்லாததொரு வாழ்வின் வல்லமையில் வாழ்கிறார். பிரதான ஆசாரியருக்குரிய வஸ்திரங்கள் இயேசுவிடமிருந்து ஒருபோதும் அகற்றப்படுவதில்லை. அவரே என்றென்றைக்கும் நம்முடைய பிரதான ஆசாரியராவார். இயேசு வேறு எந்த ஒரு ஆசாரியரை போன்றவரும் அல்ல. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். தங்கள் பணிகள் ஒருபோதும் ஓய்வு பெறாத பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களைப் போல் அல்லாமல் இயேசு ஒரே தரம் தம்மைத்தாமே சிலுவையிலே பலியிட்டார். மேலும் அவர் பரலோகத்திற்கு ஏறி சென்ற பின்பு அவர் உட்கார்ந்தார். பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. பாவத்துக்கான பலியாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்ததான அவரது பணி முடிவடைந்துவிட்ட காரணத்தால் இயேசு உட்கார்ந்தார். முடிந்தது. இனி எப்பொழுதுமே பாவத்துக்காக எந்த ஒரு பலியும் தேவைப்படாது என்னும் பொருட்டு நமது பாவத்துக்காக அவர் பாவ நிவர்த்தி செய்தார். உங்கள் முதுகின் மேல் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் பெரும் பாறாங்கற்களை கொண்ட ஒரு மூட்டையைப் போல உங்கள் பாவங்களை நீங்கள் கற்பனை செய்யுங்கள். பழைய ஏற்பாட்டில் உங்கள் மூட்டையில் ஒரு பாறாங்கல்லின் சுமையை நீங்கள் உணரும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆசாரியரிடம் போவீர்கள். அவர் அந்த குறிப்பிட்ட பாவத்துக்காக ஒரு பலியை ஒப்பு கொடுப்பார். மற்றும் ஒரு பாவத்துக்காக நீங்கள் உட்படும் போதெல்லாம் நீங்கள் மீண்டும் ஆசாரியரிடம் போக வேண்டும். உங்களுக்கு மற்றும் ஒரு பலி தேவைப்படும். பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் உங்கள் மூட்டையிலிருந்து பாறாங்கற்களை வெளியே எடுத்தார்கள். இயேசுவோ உங்கள் மூட்டையே உங்கள் முதுகிலிருந்து எடுத்து போட்டு விடுகிறார். அதை உங்களிடமிருந்து பிரித்தெடுத்து விடுவதன் மூலம் அவர் உங்களது எல்லா பாவத்தையும் தீர்த்து விடுகிறார். அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் நமக்காக சுமந்தார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம் என்று வேதாகமும் நமக்கு கூறுகிறது. உங்கள் மூட்டை ஒருபோதும் பாறாங்கற்களினின்றி இருப்பதில்லை. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் பாவத்தை நீங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தேவன் உங்களை அழைக்கிறார். ஆனால் உங்களது இரட்சிப்பு மூட்டையை நீங்கள் முற்றிலுமாய் வெறுமையாக்குவதை சார்ந்ததாக இல்லை. அது கிறிஸ்து உங்கள் முதுகிலிருந்து மூட்டையை அகற்றி போடுவதை சார்ந்திருக்கிறது. கிறிஸ்தவர்கள் சில நேரங்களில் நாம் இன்னும் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவே நினைத்து வாழ்கிறார்கள். நாம் பாவம் செய்யும் போது ஆக்கினை தீர்ப்பின் கீழ் நிற்பதாக நாம் உணர்கிறோம். ஆனால் இயேசு நம் கடந்த கால நிகழ்கால மற்றும் வருங்கால பாவங்களை சிலுவையில் அவற்றை ஆணி அடித்ததன் மூலம் தீர்த்து முடித்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்பதற்கு உங்கள் மூட்டையில் பாறாங்கற்களோ இல்லை என்பது காரணமல்ல. மாறாக அந்த மூட்டையே உங்கள் முதுகிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது என்பதுதான் காரணம். இயேசு அதை உங்களிடமிருந்து எடுத்து விட்டார். அவர் அதை சிலுவையிலே முற்றுமுடிய தீர்த்து முடித்தார். இந்த சொற்றொடரை நீங்கள் எவ்வாறு நிறைவு செய்வீர்கள்? தம் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களை ரட்சிக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். ஏனெனில் நீங்கள் ஏனெனில் அவர் நமது பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார் என்று சொன்னால் அது சரியான விடையாகும். ஆனால் எபிரேயர் நிருபம் வேறு ஏதோ ஒன்றை சொல்லுகிறது. இயேசு தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவையாகியால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். பரிந்து பேசுதல் என்பது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் இயேசுவின் ஊழியமாகும். தம் மூலமாக தேவனிடத்தில் சேருகிறவர்களை ரட்சிப்பதையே இயேசு இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பரலோகத்தில் அவரது பிரசன்னத்தில் பாதுகாப்பாக வந்து சேரும் வரையிலும் நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த தடைகளையும் நீக்கி உங்களை கொண்டு வருவதற்கு தேவையான அனைத்தையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இயேசு சிலுவையில் மரித்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த பின்பு நாம் எப்படி முன்னேறுகிறோம் என்பதை பார்ப்பதற்காக அவர் பரலோகத்தில் ஓய்வு பெற்று வெறுமனே நம்மை கண்காணித்து கொண்டிருந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் வெறும் ரட்சிப்பின் ஒரு வழியை திறப்பதை மட்டும் செய்துவிட்டு அதன் பின்பு நாமே அதை பின்தொடர்ந்து செல்லும்படி நம்மிடமே விட்டுவிட்டால் எத்தனை பேர் பரலோகத்தை சேர்ந்திருப்பார்கள்? ஒருவரும் இல்லை. ரட்சிப்பு ஏட்டளவில் மட்டும் சாத்தியமாகிற ஒன்றாக இருந்து கொண்டிருக்கும். ஆனால் உண்மையில் யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் நமக்காக பரிந்து பேசும்படிக்கு ஜீவிக்கிறார். நீங்கள் அவரில் கொள்ளும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனிடத்தில் கிட்டி சேரும் போது இயேசு தாம் சிலுவையில் தமது இரத்தத்தை சிந்தியதன் மூலமாக சம்பாதித்த அனைத்தையும் உங்கள் மேல் பொழிந்தருளி ஆசீர்வதிப்பார். நீங்கள் அனுபவித்து மகிழ்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும், நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு கிருபை வரமாகிய மன்னிப்பு, நீதிமானாக்கப்படுதல், தேவனோடு உள்ள ஒப்புரவு, அவரது குடும்பத்திற்குள் சுவீகரித்துக் கொள்ளப்படுதல், புதியதோர் இருதயம், அவரது ஆவியானவரின் வரம் ஆகிய அனைத்துமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிந்து பேசுகிற ஊழியத்தின் மூலமாகவே வருகின்றன. இயேசு எப்பொழுதுமே நமக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு ஜீவிக்கிறார். அவர் ஒருபோதும் ஒரு நாள் கூட விடுப்பு எடுத்து கொள்வதில்லை. அவர் வேறு யாதொன்றினாலும் கவனம் சிதறுவதும் இல்லை. இயேசுவின் தொடர்கின்ற ஊழியமானது நமக்கு தேவையான அனைத்தையும் வழங்குவதும் தமது அனைத்து பிள்ளைகளும் பாதுகாப்பாக பரலோகத்திற்கு கொண்டு வரப்படுவதை உறுதிப்படுத்தி கொள்வதுமே ஆகும். இயேசு உங்களை ரட்சிப்பதற்காக மரித்தார். அவர் உங்களை காத்து கொள்ளும்படிக்கு ஜீவிக்கிறார். மேலும் அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களது கிறிஸ்தவ வாழ்வு முழுவதும் நீங்கள் எல்லா விதமான கஷ்டங்களையும் சவால்களையும் சோதனைகளையும் துயரங்களையும் மற்றும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்வீர்கள். உங்கள் விசுவாசம் எவ்வாறு ஒளிந்து போகாதிருக்கும்? கிறிஸ்து உங்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு எப்பொழுதுமே உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு தேவைப்படுவதெல்லாம் அருளி செய்யப்படும் பொருட்டு அவர் உங்கள் தேவைகளை எல்லாம் பிதாவினிடத்தில் கொண்டு வருகிறார். சுவிசேஷங்களில் இதை குறித்த அழகானதொரு சித்தரிப்பு இருக்கிறது. பேதுரு மாபெரும் நெருக்கடிக்குள்ளாவார் என்று அறிந்து இயேசு அவரிடம், சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று கூறினார். இயேசுவை பின்பற்றுவதன் சவாலை சந்திக்கிற கடினமான சூழ்நிலை தனக்கு எழுவதை பேதுரு நிச்சயமாய் அறிந்தார். ஆனால் பேதுரு அதில் தவறி விடுவார் என்பதை இயேசு அறிந்திருந்தார். அவர் பேதுருவிடம், கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொன்னார். இயேசுவை மறுதளித்த போது பேதுரு மாபெரும் தோல்வியடைந்தார். அத்துடன் அவரது கதை முடிந்திருக்க கூடும். ஆனால் அவரது விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு இயேசு ஜெபித்தார். இயேசுவின் ஜபங்களுக்கான பதிலாக பேதுரு மீட்டெடுக்கப்பட்டார். பேதுருவுக்காக இயேசு செய்தது நமக்காக அவர் தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்த அற்புதமானதொரு படமாகும். கிறிஸ்து உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். இதற்கு இயேசு கெத்செமனே தோட்டத்தில் செய்ததைப் போல அவர் பரலோகத்தில் முழங்காலில் நின்று ஜபத்தில் போராடி கொண்டிருப்பார் என்பது அர்த்தமல்ல. அவர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் கேட்கிறது எதுவோ அதை பிதா தருகிறார். இயேசுவின் பரிந்து பேசுதல் தான் கிறிஸ்தவ வாழ்வை சாத்தியமாக்குகிறது. கிறிஸ்து பிதாவின் பிரசன்னத்தில் அதிகாரத்தோடு பேசுகிறார். அவரது வார்த்தை இன்று நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கும் நெருக்கங்கள் மற்றும் சோதனைகளுக்காக பரலோகத்தின் பொக்கிஷ சாலைகளை கட்டவிழ்க்கிறது. உங்கள் வாழ்வின் எந்த பருவத்திலும் அல்லது சூழ்நிலையிலும் நீங்கள் சுமக்கும் குறிப்பிட்ட பாரங்களை தாங்கக்கூடிய ஆற்றலை கிறிஸ்து தருகிறார். அவர் உங்கள் சுமையை இரட்டிப்பாக ஆக்கும் போது உங்கள் ஆற்றலை இரட்டிப்பாக்கவும் அவரால் கூடும். இயேசு உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்பதை அறிந்திருப்பது ஜெபிப்பதற்கு உங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை தரும். நமது ஜெபங்கள் பலனற்றவையும் நமது விசுவாசம் பலவீனமானதுமாய் இருப்பதாக உணரும் போது நாம் ஜெபித்துக் கொண்டிருப்பதை விட ஒரு போதகர் அல்லது ஒரு ஆசாரியரை நமக்காக ஜெபிக்கும்படி கேட்கலாம் என்றுதான் நாம் விரும்பக்கூடும். ஆனால் இங்கே நமக்காக ஜெபிக்கிற ஒரு ஆசாரியரை நாம் ஏற்கனவே பெற்றிருக்கிறோம் என்றுதான் நமக்கு சொல்லப்படுகிறது. இயேசுவே உங்களது மாபெரும் பிரதான ஆசாரியர். அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். உங்களுக்கும் பிதாவுக்கும் இடையே அவர் திறப்பிலே நிற்கிறார். அவர் உங்கள் சார்பாக உங்களது விண்ணப்பங்களை பிதாவின் இடத்தில் கொண்டு வருகிறார். ஆகவே நீங்கள் தட்டு தடுமாறி ஒரு ஜெப முயற்சியை எடுக்கும் போது இயேசு உங்கள் ஜெபத்தை பிதாவின் முன்பாக கொண்டு வருகிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இயேசு நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்று சொன்னார். கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்பது என்பது அவரது சித்தத்தின்படி கேட்பது என்று பொருள்படுகிறது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் இயேசுவின் சித்தத்திற்கு இசைந்ததான ஒன்றை குறித்து ஜெபிக்கும் போது அவர் உங்கள் விண்ணப்பத்தை பிதாவின் இடத்தில் கொண்டு செல்கிறார். கிறிஸ்து உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கும் நிலையில் அவரது நாமத்தில் நீங்கள் கேட்கும் யாதொன்றுமே உங்களுக்கு மறுக்கப்படாது. ஏனெனில் அவர் பிதாவின் இடத்தில் கேட்பது எதுவுமே ஒருபோதும் அவருக்கு மறுக்கப்படாது. இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்ததான அவரது பணியை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். இப்பொழுது அவர் பரலோகத்தில் நமக்காக தமது தொடரும் பணியை செய்வதில் ஈடுபட்டுள்ளார். அவர் சிலுவையில் நிறைவேற்றி முடித்ததை பயன்படுத்தி நம்மை ரட்சிக்கிறார். கிறிஸ்தவ வாழ்வை வாழ்வதற்கு நமக்கு தேவையான அனைத்தையும் வழங்குமாறு அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். மேலும் அவர் நமது விண்ணப்பங்களை பிதாவினிடத்தில் கொண்டு சென்று நமது ஜெபங்கள் கேட்கப்பட்டு பதிலளிக்கப்படும் என்ற நம்பிக்கையை நமக்கு தருகிறார்.